இரத்த உடன்படிக்கை. இரத்த உடன்படிக்கை தேவனுடைய வார்த்தையிலே உடன்படிக்கை கவனன்ட் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே இவனமாய் மொழிபெயர்க்கலாம். டு கட், டு மேக் அன் இன்சிஷன் வேர் த பிளட் ஃபுளோஸ், ஒரு வெட்டு ஒன்று செய்து ஒரு இடத்திலே வெட்டி அந்த இடத்திலே இருந்து ரத்தம் சொட்ட போகிறது, ஒழுக போகிறது. உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது அதுதான் அர்த்தம். டு கட் த கவனன்ட், உடன்படிக்கை வெட்டுவது என்று சொன்னால் அதுதான். வேதாகமத்திலே எல்லா இடத்திலும் உடன்படிக்கை என்று எழுதப்பட்ட இடங்களிலே இந்த மொழிபெயர்ப்பை தான் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். To cut the covenant, அது வெட்டப்பட வேண்டும். அந்த இடம், அந்த பழிப்பொருள் அங்கே இருந்து ரத்தம் ஒழுக வேண்டும். இயேசு தேவன் தம்மூலமாய் வைத்துக் கொள்ளப் போகிற இந்த இரத்த உடன்படிக்கையை ஜனங்களுக்கு வெளிப்படையாக சொன்னார். யோவான் 6:48 தொடக்கம் 56 வரை உள்ள வசனங்களிலே ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எந்தென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சம் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தைகள் எவருடைய காதுகளிலே விழுந்ததோ அந்த யூத ஜனங்கள் அவர்கள் தடுமாறினார்கள், இடரல் அடைந்தார்கள். அநேகம் பேர் இந்த வார்த்தைகளை கேட்டதற்கு பின்பு அவரை பின் செல்லுவதை நிறுத்தினார்கள். அது அவர்களை இடர வைத்தது. அவர்களுக்கு அது விளங்கவில்லை. எப்படி அவர் மாம்சத்தை சாப்பிடுவது? ஒரு மனுஷனின் மாமிசத்தை சாப்பிடலாமா? ஒரு மனுஷனின் இரத்தத்தை குடிக்கலாமா? இழுக்காடிகளுமான போதனை. அவரை பின் செல்லுவதை நிறுத்தினார்கள். அதனால் இயேசு தம்முடைய ஊழியம் முடியும் நேரத்திலே அந்த பஸ்காவை அனுபவிப்பதற்கு அனுசரிப்பதற்கு ஒரு மாடி வீட்டிலே அதை ஆயத்தம் பண்ணும்படிக்கு சிறுசிலிடத்திலே சொல்லியிருந்தார். மத்தேயு 26:17-18 புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சிறுசிலர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னொரு இடத்துக்கு போய் என் வேலை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீசரோடை கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்கிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். 26 அவர்கள் போஜனம் பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் ஆயிருக்கிறது. புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம், உடன்படிக்கையும் இரத்தமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறதை இதோ காண்கிறீர்கள். So the word covenant means to cut where the blood flows. உடன்படிக்கை என்றால் ஏற்கனவே நாங்கள் பார்த்தபடி ஒரு இடத்திலே வெட்டு ஒன்று போடுவது, அந்த இடத்திலே என்ன சொட்டப் போகிறது? இரத்தம் ஒழுக போகிறது. இந்த இரத்த உடன்படிக்கை இப்பொழுது நினைவு கூறும்படிக்கு நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம். இனி நினைவு கூறும்படிக்கு இதை அடிக்கடி செய்யுங்கள் என்று சொன்னார். மாதத்தில் ஒரு தடவை என்று அவர் சொல்லவில்லை. என்கிற ஊழியக்காரன் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையிலே தன் குடும்பத்தோடு சேர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வாராம். அருமை சகோதரர்களே, இந்த கர்த்தருடைய பந்தி, இந்த போஜனம், அவர் நினைவு கூறும்படிக்கு செய்ய சொன்ன இந்த காரியம் மனுஷர்களுடைய குடும்பத்திலே இருந்து வந்த பழைய காலம் தொடக்கம், ஆதி தொடக்கம் இருந்து வந்த ஒரு வைபவம், ஒரு முக்கியமான அம்சம். ஆதி மனிதர்கள் இதை நன்கு அறிந்திருந்தார்கள். இந்த இரத்த உடன்படிக்கை நிச்சயமாக தேவனாலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு காரியமாயிருக்கிறது. இதனுடைய ஆரம்பம் நிச்சயமாக எய்தேன் தோட்டத்திலே தொடங்கி இருக்க வேண்டும் என்பது சில உதாரணங்களுக்கு கூட நாம் அறிந்து கொள்ளலாம். it is very evident that it had the origin in the Garden of Eden. ஏனென்று கேட்டால், தேவன் ஆதாமோடு ஆதி மனுஷனோடு இந்த உடன்படிக்கையை வெட்டுதல், அதாவது அங்கே ரத்தம் சிந்தப்பட வேண்டும் இல்லையா, இல்லாமல் இருந்திருந்தால் ஆதாம் அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்க மாட்டான். ஏனென்றால் நாங்கள் ஆபேலினுடைய வாழ்க்கையிலே தேவனண்டை அவன் நெருங்கும் பொழுது இரத்த உடன்படிக்கையிலே அவன் அங்கு ஆட்டுக்கராக்க அதை கொண்டு போய் பலி செலுத்தினான். ஆனால் காயினோ அந்த ஒழுங்கை பின்பற்றவில்லை. இந்த பழைய காலத்தில் இருந்து முக்கிய ஒரு அம்சமாக அமைந்து வந்த இரத்த உடன்படிக்கை உலகமெங்கும் பறந்து கிடக்கிற சகல ஜாதி ஜனங்களாலே இது அனுசரிக்கப்படுகிறது, இந்த உடன்படிக்கை. ஆனால் பல ஜாதி ஜனங்கள் வித்தியாசமான முறையிலே அவர்கள் அதை செய்யலாம், அல்லது ஒரு கீழ்த்தரமாக அதை நினைத்து அதை அவர்கள் செய்கிறார்கள். சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு மிஷனரிமார் ஊழியக்காரர்கள் பல இடங்களுக்கும் சென்று ஊழியம் செய்த பொழுது உலகத்திலே புறஜாதியார் தேவனை அறியாதவர்கள் இரத்த உடன்படிக்கையை கைக்கொள்ளுவதை அவர்கள் கண்டார்கள். ஆப்பிரிக்காவிலே, அரபு நாடுகளிலே, சீரியா தேசத்திலே, இன்னும் பல இடங்களிலே they saw these heathen people involved in some form of blood covenant with their unknown gods. அவர்களுக்கு தெரியாத தெய்வங்களோடு இந்த காரியத்தை செய்கிறார்கள். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல இடங்களிலே இன்னும் இலங்கையிலே பலி கொடுக்கிறார்கள் மிருகங்களை, பறவைகளை தங்கள் தெய்வங்களுக்கு. ஆனால் எங்கே ஆரம்பித்தது என்பதை பாருங்கள். இன்றைக்கு இது மெய்யாகவே ஆழமாக அவதானிக்கப்படாததினாலே தேவாதி தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் வைத்துக் கொண்ட அந்த இரத்த உடன்படிக்கை புறஜாதிகளுக்கு தெரியாததாக இருக்கிறது. ஸ்டான்லி என்கிற சுவிசேஷகரும், லிவிங்ஸ்டன் என்று சொல்கிற சுவிசேஷகரும் அவர்கள் சொல்கிறார்கள், இதை அவர்கள் ஏற்கனவே நன்கு அறிந்திருந்தால், அல்லது சுவிசேஷகர்கள் இதை அறிந்து ஆப்பிரிக்கா போன்ற தேசங்களிலே போய் தேவனுடைய நற்செய்தியை அறிவித்தால் நிச்சயமாய் அந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன், அவர்களும் ஏதோ ஒரு வழியிலே தங்களுக்கு தெரியாத தெய்வங்களுக்கு தெய்வங்களோடு இரத்த உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். ஆனால் தேவகுமாரன் மூலமாய் நித்தியத்துக்குமாய் ஒரே தடவை அந்த கல்வாரி மலையிலே நடந்த அந்த இரத்த உடன்படிக்கை, அதுக்கு எந்த ஒரு காரியமும் நிகராகாது. ஆமென். வேதாகமத்திலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் ரட்சிப்பு என்கிற காரியம், ரிடெம்ஷன், இரண்டு காரியங்களிலேதான் எப்பொழுதும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது இரண்டு உடன்படிக்கைகள், பழைய உடன்படிக்கை அல்லது பழைய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை அல்லது புதிய ஏற்பாடு. ஆங்கிலத்திலே தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் தி நியூ டெஸ்டமெண்ட், ஆக்சுவலி இட் இஸ் தி ஓல்ட் கவனன்ட் and the new covenant. பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கை, இந்த வேத புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே உடன்படிக்கையின் வார்த்தைகள். Praise God. உடன்படிக்கை என்றால் ஏதோ ஒரு இடத்திலே வெட்டப்பட வேண்டும், அந்த இடத்திலே ரத்தம் ஒழுகவர். ஓ, இது எவ்வளவு பாரதூரமான காரியம் என்பதை நாங்கள் தியானம் பண்ணி அறிந்தால், நாம் வேத புத்தகத்தை ருசியாக படிக்கக்கூடியதா இருக்கும். ஆபிரகாமை போல நாம் நம்முடைய உரிமையை பேசக்கூடியதா இருக்கும். அவர் வந்து பேசின பொழுது சதோம் குமராவை குறித்து, இன்னும் பல தேவ பக்தர்கள் உடன்படிக்கையின் வார்த்தைகளை சொல்லி தேவனிடத்தில் இருந்து, அதாவது அவர்களுக்கு உரிமையான காரியங்களை எடுத்துக் கொண்டார்கள். சாத்தான் அதை தடை செய்ய முடியவில்லை. எதற்காக இந்த உடன்படிக்கை செய்ய வேண்டும்? Reasons for cutting the covenant. இரண்டு ஜாதிகள் பிரிவுகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். Two tribes. One is strong, stronger than the other one. ஒன்று மற்றதை விட பலத்த ஜாதியாயிருக்கிறது, இது பலவீனமுள்ள ஜாதியாயிருக்கிறது. ஆகையினாலே அவர்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஒரே கிராமத்தில் ஜீவிக்கிறதுனாலே பிரச்சனையும் சண்டையும் மோதல்களும் ஏற்படாது இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு இடையிலே சில பேச்சுவார்த்தைகள், அதாவது உடன்படிக்கை அங்கே நடக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் பலவீனம் உள்ள அந்த ஜாதி அந்த அடுத்த பலத்த ஜாதியாலே தாக்கப்படாதபடிக்கு, நெருக்கப்படாதபடிக்கு அவர்கள் அந்த உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள். இது முதலாவது காரணம். அல்லது இரண்டாவது காரணமாக, இரண்டு வியாபாரிகள், டூ பிசினஸ்மேன், அவர்கள் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார்கள். எதற்கு? ஒருவர் ஒருவரை தாக்கி, நாட் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தி அதர். அவருடைய நன்மைத்தனத்தை இவர் தப்பான வழியிலே உபயோகிக்காதபடி. பல பிரச்சனைகள் வராதபடிக்கு இவர்கள் இந்த இரண்டு வியாபாரிகளும் ஒப்பந்தம் பண்ணி உடன்படிக்கை செய்து அவர்களது வியாபாரத்தை தொடங்குகிறார்கள். இன்னும் மூன்றாவது காரணமாக, இரண்டு சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் அல்லது ஒரு சகோதரனும் சகோதரியும் அந்த உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த ரத்த உடன்படிக்கையை அவர்களுடைய அன்பின் நிமித்தமாக, just loving each other. அப்ப குடும்பங்களுக்கு இடையிலே நடக்கலாம், ஜாதிகளுக்கு இடையிலே நடக்கலாம், சகோதரர்களுக்கிடையிலே அல்லது சகோதரிகளுக்கிடையிலே அல்லது ஒரு சகோதரன் சகோதரிக்கிடையிலே நடக்கலாம், அல்லது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே இது நடக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் தேவனுடைய உடன்படிக்கை. இரண்டு சகோதரர்களுக்கு இடையிலே இருக்கிற ஒரு உடன்படிக்கையை நாம் இன்றைக்கு கவனிப்போம். இரண்டு சகோதரர்கள், இந்த இரண்டு பேரும் தங்களுடைய சிநேகிதர்களோடு ஒரு இடத்தை தயார் பண்ணி அந்த உடன்படிக்கை செய்யும் இடத்தை வருகிறார்கள். ஒரு குருவானவரை, ஆச்சாரியரையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அடுத்ததாக அவர்கள் செய்வது, பரிசுகள் பரிமாறுகிறார்கள். எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட். இவர் கொஞ்ச பொருட்களை ஈவாக அங்கே கொடுக்கிறார், பிரசன்ஸ். அவர் கொஞ்ச பொருட்களை இங்கே கொடுக்கிறார். உடன்படிக்கை செய்கிற இரண்டு பேரும், யாரோ ஒருவர் அதிலே கொஞ்சம் திராட்சை ரசம் ஒரு கிளாஸ் அல்லது ஒரு கோப்பையிலே கொண்டு வருகிறார். இப்பொழுது இந்த உடன்படிக்கையின் உண்மையான காட்சி ஆரம்பமாகிறது. அந்த குருவானவர் என்ன செய்கிறார்? அந்த உடன்படிக்கை செய்ய போகும் அந்த இரண்டு சகோதரர்கள் ஒருவருடைய கரத்திலே ஒரு வெட்டும் ஒரு கருவியினாலே, ஒரு நாய் கட்டியினாலே ஒரு வெட்டொண்டை ஏற்படுத்துகிறார். அந்த வெட்டை ஏற்படுத்தின உடனே அந்த ரத்தம் அங்கே ஒழுக ஆரம்பிக்கிறது. உடனே அந்த திராட்சை ரசம் இருக்கிற அந்த கிளாஸ் அதற்குள்ளே அந்த ரத்தத்தை விடுகிறார்கள். அதற்குள்ளே அது போகிறது. அடுத்ததாக மற்ற சகோதரனுடைய கரத்திலும் அதே வண்ணமாக வெட்டு ஏற்படுகிறது. அதை வெட்டி அந்த சிறிய இடத்திலே அந்த ரத்தம் அங்கே ஒழுக அந்த ரத்தத்தையும் அதே கிளாஸ் அந்த திராட்சை ரசம் அவருடைய ரத்தம் ஊற்றப்பட்ட அதுக்குள்ளேயே இவருடைய ரத்தம் ஊற்றப்படுகிறது. The same cup. அடுத்ததாக அந்த குருவானவர் என்ன செய்கிறார், அந்த கிளாஸ் இரண்டு பேருடைய ரத்தமும் ஊற்றப்பட்டது திராட்சை ரசம் அது கலக்கப்படுகிறது. இரண்டு ரத்தங்களும் கலக்கிறது அந்த திராட்சை ரசத்தோடு சேர்ந்து. இப்பொழுது அந்த குருவானவன் அந்த ஆசாரியன் என்ன செய்கிறான், அந்த கோப்பையை எடுத்து கலக்கப்பட்ட அந்த ரத்தங்கள் ஒரு சகோதரத்தை கொடுக்கிறான். அவன் அதை எடுத்து அரவாசியை குடிக்கிறான். சகோதரர்களே, இது இப்பொழுதும் பல இடங்களிலே நடக்கிறது, குறிப்பாக ஆப்பிரிக்காவில், இன்னும் பல நாடுகளிலே. அவன் அரவாசி குடித்ததற்கு பிறகு உடன்படிக்க வேண்டும் மற்ற சகோதரனிடத்திலே அதை கொடுக்கிறான். அவன் அதை வாங்கி குடிக்கிறான். அந்த மீதியை அவர்கள் இருவரும் பாதி பாதியாக அதை பாதம் பண்ணினதற்கு பிறகு இப்பொழுது இருவரும் அருகிலே வந்து தங்கள் கரங்களை அந்த வெட்டப்பட்ட இடங்களோடு இணைக்கிறார்கள். எந்த கரத்தில் அங்கு அந்த வெட்டு ஏற்பட்டதோ அதை அங்கே இணைக்கிறார். காயத்தோடு காயம் இணைகிறது, இரத்தத்தோடு இரத்தம் கலக்கிறது. இன்னும் சிலர் அந்த காயப்பட்ட அந்த பகுதியிலே தங்கள் நாவினாலே அதை தொடுவார்கள். மற்றவனும் அதே விதமாக தன் நாவினாலே அவனுடைய வெட்டப்பட்ட அந்த காயத்தை தொடுவான். இப்பொழுது இவர்கள் இருவரும் இரத்த உறவு கொண்ட சகோதரர்களானார்கள். இவனுக்கு உரியதெல்லாம் அவனுக்குரியது, அவனுக்குரியதெல்லாம் இவனுக்குரியது. ஒரு தாய்க்கு பிறக்கும் இரண்டு சகோதரர்களை விட மெய்யாகவே தேவனுடைய பார்வையிலே இந்த இரண்டு பேரும் இப்பொழுது இரத்த உறவு கொண்ட சகோதரர்களானார்கள். மனுஷனிலே எங்கே இருந்து கண்டான், தேவன் அதை சொல்லியிருந்தார். தேவன் சாமி அதை சொல்லியிருந்தார். இன்னமாய் அந்த காயங்களிலே நிலக்கரியை பூசுவார்களாம். சில வேளைகளிலே அந்த காயம் மாறினதும் அந்த கருப்பு நிறம் மாறாதாம். ஏய், அவர்கள் செய்த உடன்படிக்கை அதோ மாறாது, காயம் மாறாது, அந்த தழும்பு அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன பிரச்சனை வந்தாலும் இருவரும் அந்த தழும்பை பார்க்கிறார்கள். இரத்த உறவு, இரத்த உறவு, இரத்த உடன்படிக்கை. இப்பொழுது கொஞ்சம் சற்று சிந்தித்து பார், எவ்விதமாக இந்த இரத்த உடன்படிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆபிரகாமோடு அவர் வைத்து தம்முடைய குமாரனை அனுப்பியதும் இரத்த உடன்படிக்கை அவர் மூலமாக மனுஷனோடு அவர் வைத்தார். இயேசு அந்த பானத்தை எடுத்து அந்த ராத்திரியிலே அவர்களிடத்திலே கொடுத்தே என்ன சொன்னார், இது என்னுடைய இரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கை, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணாதவன் அவனுக்கு என்னோடு பங்கில்லை. அருமையான சகோதரர்களே, இந்த இரத்த உடன்படிக்கை அசைக்க முடியாத ஒரு காரியம், நித்தியத்துக்குமாக தொடர்ந்து போகிற ஒரு காரியம். அதையே தேவன் நமக்கு செய்தார் இயேசுவின் மூலமாக. நீ உன்னுடைய சகோதரன் யார் என்பதை தெரிவு செய்ய முடியாது உன்னுடைய குடும்பத்திலே. இன்னார் என் தம்பியா இருந்திருந்தால், அண்ணனா இருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று நீ நினைக்கலாம். ஆனால் உனக்கு எப்படிப்பட்டதான ஒரு சகோதரன் வர வேண்டும் என்று தெரிவு செய்வாயா? உன் குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் உன்னுடைய இரத்த உறவு சகோதரனை நீ தெரிவு செய்யலாம். Who's that? யார் அது? Jesus Christ. ஆனால் நீ தெரிவு செய்தாலும் நீ அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவர் உன்னை தெரிவு செய்தார் என்பதை அறிந்து கொள். That's what he said, you have not chosen me, I have chosen you. நான் உன்னை தெரிவு செய்தேன். அந்த ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. இந்த வேதாகமமே இரத்த உடன்படிக்கையிலே தான் முழுவதுமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறது. தேவன் சொன்னார், ஆபிரகாம் நான் உன்னோட இரத்த உடன்படிக்கையை நான் பண்ண போகிறேன், நான் உன் தேவனாய் இருக்க போகிறேன். ஆனால் நீ யோசிச்சடாய், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அவன் கேட்டாண்டவரே, அந்த காதல் தேசம் நீ சொல்ற காரியம் நீ கிடைக்கும் என்று எப்படி எனக்கு தெரியும்? சரி, நீ போய் இந்த காரியங்களை கொண்டு வா, இந்த பறவைகளை இந்த மிருகங்களை கொண்டு வா என்று சொன்னார். உடன்படிக்கை இயேசு வரும் வரைக்கும் அந்த பறவைகளோ மிருகங்களோ அந்த இரத்தம் பதிலாக கொடுக்கப்பட்டது. இரத்தம் சிந்தப்படாம பாவம் மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22 அவர்கள் அவர் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை யாரை சாத்தானை ஜெயித்தார்கள். ஆமென். பல வருடங்களுக்கு முன்பு குறிப்பாக 2 தேவனுடைய ஊழியர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவருடைய பெயர் ஸ்டான்லி, ஒருவரின் பெயர். அடுத்தவர் லிவிங்ஸ்டன். இவர்கள் இருவரும் ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்தார்கள். ஒரு தடவை அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது லிவிங்ஸ்டன் என்ற அந்த ஊழியக்காரரை தேடி இந்த ஸ்டான்லி என்கிறவர் அலைந்து திரிந்தார். அவரை கப்பவிட்டார். இருக்கும் இடத்தை இப்படியாக அவர் அவரை தேடி போகும்பொழுது ஒரு கெட்ட ஒரு ஜாதியோடு ஒரு கோத்திரம் ஆப்பிரிக்காவிலே, அவர்கள் மிகவும் சண்டைக்காரர்கள். அந்த ஜாதியை இவர் சந்தித்தார். அவர்களோடு போராட இவரால் முடியவில்லை. இந்த ஸ்டான்லி என்கிற சகோதரனோடு ஒரு ஆப்பிரிக்க சகோதரனும் நாங்கள் சொல்லுவோம் காதலி என்று சொல்லி, அவனும் அவரோடு கூட சென்றிருந்தான். அவன்தான் அந்த ஆப்பிரிக்க பாஷையை அவருக்கு மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலே சொன்னான். ஸ்டான்லி என்கிறவருக்கு இந்த கெட்ட ஜாதியை சந்திக்க வேண்டியிருந்ததனாலே அடிக்கடி இந்த மொழிபெயர்க்கும் சகோதரன் ஸ்டான்லி நீங்கள் என்ன அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்யவில்லை? உடன்படிக்கை செய்திருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லையே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர் சொன்னார், எனக்கு தெரியாது இந்த உடன்படிக்கைகள் என்ன என்று சொல்லி நான் சுவிசேஷம் அறிவிக்க வந்திருக்கிறேன். ஆனால் அப்படியே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்ப இந்த சகோதரன் சொன்னான், மொழிபெயர்க்கும் சகோதரன், அவர்களுடைய இரக்கத்தை நீங்கள் குடிக்க வேணும், உங்களுடைய இரக்கத்தை அவர்கள் குடிக்க வேணும். இங்கிலாந்தில் இருந்து சுவிசேஷம் சொல்ல வந்த இந்த சகோதரனுக்கு எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். உனக்கு கேட்டால் எப்படி இருக்கும்? ரத்தம் நான் அவர்களை குடிக்க அதை தள்ளி போட்டார். அதை அவர் செய்யவில்லை. ஆனால் மறுபடியும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்ததனாலே இந்த பலத்த ஜாதியை சந்தித்து அவர்கள் சண்டைக்காரர்களாக இருந்ததனாலே இந்த மொழிபெயர்ப்பு செய்கிற இந்த சகோதரன் மறுபடியும் கேட்டான், ஏன் நீங்கள் உடன்படிக்கை செய்யக்கூடாது என்று கேட்டான். அவன் இந்த ஸ்டான்லி ஊழியர்கள் கேட்டார், நான் உடன்படிக்கை செய்தால் சரி என்ன அதனுடைய பலன்? இந்த மொழிபெயர்க்கிற சகோதரன் சொன்னான், அந்த கோத்திர தலைவனுக்கு இருக்கும் சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையான நேரத்திலே அது உங்களுடையதாகும். எவ்ரிதிங் ஹி ஹேஸ் த கேப்டன் ஆஃப் த ட்ரைப் வில் பி யோர்ஸ் வென் யூ நீட் இட். இது குறித்து ஸ்டான்லி என்று அவர் ஆராய்ந்து பார்த்தார். அநேக நாட்களுக்கு பிறகு சிந்தித்து உடன்படிக்கையை செய்ய அவர் சம்மதித்தார். அந்த கோத்திர தலைவர் ஆப்பிரிக்க அந்த ஜாதி சண்டைக்காரர் அவருடைய தலைவர் இந்த சுவிசேஷகன் ஸ்டான்லி என்ற இடத்திலே பல கேள்விகளை கேட்டார். சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அவர் உடன்படிக்கையை காத்துக் கொள்வாரா கடைசி மட்டும், அதுக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறாரா என்றெல்லாம் அவர் ஆராய்ந்தார். என்றான் முதலாவதாக நடந்த சம்பவம், அவன் அந்த கேட்ட கேள்விகளில் அவர் உடன்படிக்கையின் நோக்கம் என்ன, என்னத்துக்காக அதை செய்கிறார் என்றெல்லாம் கேட்டான். அதன் பிறகு பரிசுகள் பரிமாறப்பட்டது. இவர் கொஞ்சம் பிரசன்ஸ் கொடுத்தார், அவர் கொஞ்சம் பிரசன்ஸ் இவருக்கு கொடுத்தார். எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ். ஸ்டான்லி என்கிற சுவிசேஷகன் ஒரே ஒரு வெள்ளாடு அவர் வளர்த்து வந்தார். அந்த ஆடு கொடுக்கிற பால் தான் அவருக்கு மிக முக்கிய உணவாயிற்று. ஊழியம் செய்யும் அந்த இடத்திலே இந்த கோத்திர தலைவன் என்ன செய்தான், அந்த ஆடு எனக்கு தேவை என்று சொன்னான். என்ன நடக்கிறதை பாருங்கள் உடன்படிக்கையிலே. ஆனால் ஸ்டான்லி என்பவருடைய உள்ள முடைந்து போயிட்டு உள்ளதெல்லாம் அந்த ஒரே ஒரு வெள்ளாடு தான், அதை கேட்கிறான் போய். என்றாலும் விருப்பமில்லாத இருதயத்தோடு அதை கொடுத்தார். பதிலாக அவருக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? இந்த கோத்திர தலைவனுடைய கையில் இருந்த அந்த வெண்கலமான சீட்டு அதை இவருக்கு கொடுத்தான் ஸ்டான்லிக்கு. யோசித்தார், நான் இதை வைத்து என்ன செய்கிறது, நான் வேட்டையாடுறதா? அவருக்கு என்ன என்று விளங்கவில்லை. அடுத்ததாக நடந்த சம்பவம், அந்த கோத்திரத் தலைவன் ஒரு சகோதரனை கொண்டு வந்தான் அவர்களுக்கு முன்பாக. இங்கிலாந்திலே இருந்து வந்த ஒரு சகோதரனும் ஸ்டான்லியோடு அவனும் முன்பாக வந்தான். ஒரு ஆசாரியர் வந்தார், ஒரு கோப்பை திராட்சை ரசம் அங்கே இருந்தது. அந்த ஆசாரி இப்பொழுது என்ன செய்தான், இருவருடைய கரங்களும் வெட்டப்படுகிறது, ஒரு சிறிய பகுதி ரத்தம் வழிந்தோடுகிறது, அந்த ரத்தம் ஒருவருடைய ரத்தம் அந்த கோப்பைக்குள்ளே போடப்படுகிறது, அந்த திராட்சை ரசம் உள்ள கோப்பைக்குள்ளே. மற்றவருடைய கரத்தில் ரத்தம் அதுவும் போடப்படுகிறது, இரண்டு அந்த ரத்தங்களும் கலக்கிறது. இப்பொழுது அந்த ஆசாரியன் என்ன செய்கிறான், அந்த ஸ்டான்லி என்கிறவருடைய அந்த அவருடைய இடத்திலிருந்து வந்த இங்கிலாந்து சகோதரனோடு அவரிடத்தில் இந்த கோப்பையை கொடுத்து அதை குடிக்க முடிக்க சொன்னார். அரவாசி குடித்ததற்கு பிறகு அந்த கோத்திர தலைவனுடைய முன்னுக்கு வந்திருந்த அந்த சகோதரன் அந்த கரம் வெட்டப்பட்ட அவர் பாதியை குடித்தார். அதன் பிறகு இருவரும் அந்த கரம் வெட்டப்பட்டவர்கள் அந்த காயத்தை ஒன்றோடு ஒன்று இணைத்தார்கள். அங்கேயும் ரத்தம் இணைக்கப்பட்டது. இப்பொழுது அவர்கள் இரத்த உறவுள்ள சகோதரர்கள் ஆனார்கள். சகோதரியை கொஞ்சம் ஞாபகமாய் வையுங்கள், மனுஷன் இது கடைபிடித்தது ஏன் தெரியுமா, தேவனாலே இது தொடக்கப்பட்ட ஒரு காரியம். சில 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 வேறு வழிகளும் கூட்டப்பட்டு கழிக்கப்பட்டது உண்மை இந்த இரத்த உடன்படிக்கையிலே, ஆனால் இரத்த உடன்படிக்கை தேவனாலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம். நான் இயேசுவை சொன்னார், ஒருவன் என் இரத்தத்தை பானம் பண்ணாமல் பார்த்தீர்களா, என் சரீரத்தை புசிக்காமல் இருந்தால் அவனுக்கு என்ன பங்கு இல்லை, உடன்படிக்கை இல்லை, இரத்த உறவு இல்லை. இந்த இரண்டு சகோதரர்கள் இந்த காரியத்தை செய்ததன் மூலமாக ஸ்டான்லி என்ற சுவிசேஷகரும் அந்த கோத்திர தலைவரும் அவர்கள் இப்பொழுது இரத்த உறவுள்ள சகோதரர்களானார்கள். இந்த உடன்படிக்கையின் மூலம் இது உடைக்கப்பட முடியாது. அடுத்ததாக நடந்தது என்ன தெரியுமா, ஒரு ஆசாரியன் முன்னாலே வந்து நின்று பலவிதமான சாப வார்த்தைகளை பேசினான். இந்த ஸ்டான்லி என்ற ஊழிக்காரருக்கு பல சாப வார்த்தைகள், இவர் இந்த உடன்படிக்கையை வைத்துக் கொள்ளாவிட்டால் இன்னும் இந்த மாதிரி இவருக்கு நடக்கும், இவர் குடும்பத்துக்கு நடக்கும் என்ற சாப வார்த்தைகளை ஸ்டான்லி என்றவர் பயந்து போனார். அதே வழியிலே ஸ்டான்லியினுடைய பக்கத்திலே நின்ற அந்த சகோதரர் அந்த கோத்திர தலைவருக்கு எதிராக சாபமான வார்த்தைகளை சொன்னார். சகோதரர்களே, இந்த காரியங்கள் அனைத்தும் வேதத்தில் இருக்கிறது, ஆனால் அமெரிக்காவிலே தெரியாமலே செய்கிறார்கள். இதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். உபாகமம் 11 அதிகாரம் 29 வசனம், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது கெரிசீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூறக்கரவாய். அதை பார்த்தீர்களா, உடன்படிக்கை செய்யும் பொழுது ஆசீர்வாதமும் கூறப்படுகிறது, சாபமும் கூறப்படுகிறது. எங்கே இருந்திருக்கார்கள், வேதத்திலே. ஸ்டான்லியும் அந்த கோத்திர தலைவனும் இப்பொழுது இரத்த உறவுள்ளவர்கள் தான், ஆனால் உடன்படிக்கையை வைத்துக் கொள்ளாவிட்டால் சாபம். உடன்படிக்கை வைத்துக் கொண்டால் ஆசீர்வாதம். இன்னும் 27 அதிகாரம் 11 தொடக்கம் 13 வரை. மேலும் அந்த நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசி மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப், பெஞ்சமின் என்னும் கோத்திரங்கள் நீக்க வேண்டும். சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நெப்சலி என்னும் கோத்திரங்கள் நீக்க வேண்டும். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, அதுவும் அந்த அறை கூறப்படுகிறது. ஒரு மலை ஆசீர்வாதங்களை கூற, இன்னும் ஒரு மலை சாபங்களை கூற. அந்த ஒவ்வொரு மலைக்கும் அங்கே பெயர் இருக்கிறது. எல்லாம் தேவனுடைய முறையின்படியே நடந்தது. இப்படியாய் அந்த உடன்படிக்கை நேரத்திலே ஸ்டான்லிக்கும் அந்த கோத்திர தலைவருக்கும் இடையிலையும் இது நடந்தது. இதன் பின்பு அவர்கள் கையில் உள்ள காயங்களுக்கு வெடிமருந்து செலவழிகளை போடுவார்கள். வெடிமருந்து, அந்த வெடிமருந்து போட்டு அந்த காயம் ஆறிய பின் அந்த காயம் இருந்த தழும்பு அந்த கருப்பு நிறமாக இருக்குமா? அது மாறாது. உடன்படிக்கை நினைவு கூற தழும்புகள் மாறாது. உடனே உனக்கு ஞாபகம் வர வேணும். இப்பொழுது யாருக்கு தழும்புகள் உண்டு? மறுமொழி இல்லை. இந்த மனுஷர்கள் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். எங்கே இருந்து எடுத்தார்கள்? இன்னும் சிலர் சில மரங்களை நாட்டுவார்கள். அந்த மரம் வளர்ந்து இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு அந்த உடன்படிக்கையை ஞாபகம் ஊட்டும். அபிரகாம் என்கிறவனோடு ஆபிரகாம் உடன்படிக்கை செய்து சில ஆடுகளை அவனுக்கு கொடுத்தான். அவர்களுக்கு தன்னுடைய அர்த்தம் என்ன? ஆபிரகாம் சொன்னான், நாங்கள் உடன்படிக்கை செய்ததன் ஞாபக அர்த்தம் அதை பார்க்கும் பொழுது ஞாபகமாயிருக்கும். இவை யாரும் சகோதரர்களே, தேவன் ஏற்கனவே இதை ஆரம்பித்து வைத்தபடியால் இந்த காரியங்களை ஆதி ஜனங்கள் கடைபிடித்து வந்தார்கள். இரத்த உடன்படிக்கையை உடைக்க முடியாது. மனுஷன் பிழை விட்டாலும், துரோகம் பண்ணினாலும், அந்த இரத்த உடன்படிக்கை தேவன் செய்த காரியம் உடைந்து போக மாட்டாரு. ஏன்? அவர் பிள்ளைகள் பாவம் செய்தால் தண்டிப்பேன் என்று சொன்னார். ஆனால் என் இரக்கத்தை, என் உடன்படிக்கை நான் மீறாதிருப்பேன் என்று சொன்னார். Praise the Lord. See? So this is what it is. And இது கோத்திரங்கள் செய்கிற உடன்படிக்கைகள். குடும்பங்கள் உடன்படிக்கை செய்வார்கள். சில குடும்பங்கள் அதுவும் வேதாகம வார்த்தைகளை அடிப்படையாக வைத்ததுதான். எந்த ஒரு இரத்த உடன்படிக்கையும் லேசாக யாரும் எண்ணக்கூடாது. குடும்பங்களிலே இரண்டு குடும்பங்கள் உடன்படிக்கை செய்ய போகுது என்று சொன்னால், அதில் இருந்து யார் பிரதிநிதி என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் தெரிவு செய்வார்கள். உடன்படிக்கை நடக்க போகிற அந்த இடத்தை தெரிவு செய்வார்கள். அந்த உடன்படிக்கையிலே வெட்டப்பட போகிற மிருகம், இந்த முறை மிருகம், அனிமல். நாங்கள் வித்தியாசமான இரத்த உடன்படிக்கைகளை பார்க்கிறோம். அந்த மிருகம் சரி இரண்டு பாதியாக வெட்டப்பட வேண்டியதாக இருந்தது. அதனுடைய முதுகு பக்கமாக தலையாலே. ஆபிரகாம் செய்தது உங்களுக்கு தெரியும். அவன் இரண்டாக பிளந்தான் இல்லையா? தலைகளை அப்படி அவன் செய்யவில்லை. யூ சி வாட்ச் திஸ் திங். ஆதியாகமம் 15 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். இருக்கா? அது அவர் 3 வயது கிராரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறாக்குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. அதோ ஆபிரகாம் அந்த மிருகங்களை நடுவாக துண்டித்தான். இது ஒரு வித்தியாசமான ஒரு இரத்த உடன்படிக்கை. அந்த நடுவாக துண்டித்ததுக்கு பிறகு இதை காணீங்கள், ஒரு பாதியை இங்கால பக்கத்திலே வெட்டப்பட்ட அந்த பக்கம் மேலே பார்க்கத்தக்கதாக வைப்பார்கள், மற்ற பாதியை இங்கால பக்கத்திலே வைப்பார்கள். வலது பக்கத்தில் இடது பக்கத்திலும் ஒவ்வொரு பாதியாக. ஏன் தெரியுமா? அந்த இரத்த உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் அந்த வெட்டப்பட்ட துண்டுகளுக்கு நடுவிலே ஒன்றாக நடந்து அங்கே உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். பேச வேண்டிய வார்த்தைகள் என்ன, என்ன காரியம், என்ன என்ன காரியம், இவர்களுக்கு இப்படி வேணும், இதற்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் உனக்கு நீ செய்வேன், இந்த மிருகத்தை போல என் உயிர் போனாலும் நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று அந்த 2 பாதிகளுக்கும் இடையிலே நடந்து சென்று அவர்கள் அதை சொல்லிக் கொள்வார்கள். இப்பொழுது அந்த இரத்த உடன்படிக்கை இந்த 2 குடும்பங்களுக்கும் இடையிலே தொடங்குகிறது. அந்த பிரதிநிதிகள் 2 பேரும் வந்து நிற்கிறார்கள். துண்டுகள் வெட்டப்பட்டாயிட்டு ஒருவர் என்ன செய்கிறார், தன்னுடைய கோட் மேல் அங்கே கலத்தி மற்றவரிடத்திலே கொடுக்கிறார், மற்றவர் அதை கலத்தி தன்னுடைய கலத்தி இவரிடத்திலே கொடுக்கிறார். இது என்ன தெரியுமா, இது அதிகாரத்தை குறிக்கிறது. அத்தோடைக்கு என்னுடைய அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், உன்னுடைய அதிகாரம் எனக்கு. உங்களுக்கு இப்ப வழங்க வேணும், சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும். அதை கொடுக்கும் பொழுது அந்த அங்கிகளை மாற்றும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள், நான் என்னையே உனக்கு அர்ப்பணிக்கிறேன். பாருங்கள், குடும்பங்களுக்கு இடையிலே பரம்பரையான சில இடங்களிலே இப்பொழுதும் இது நடக்கிறது. உடன்படிக்கை என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். அதன் பின்பு இலக்கியவார்கள் அவர்கள் கட்டி அறையிலே கட்டியிருந்த பெல்ட் அந்த பட்டி அதை கடத்தி இருவரும் மாற்றிக் கொள்வார்கள். அது எதற்கு ஒப்பா இருக்கிறது, கிவிங் ஆஃப் ஸ்ட்ரென்த், என் பலம் உன்னுடையது, உனது பலம் எனக்கு, அதை நான் எடுத்துக் கொள்கிறேன், என்னுடைய பலம் உனக்கு. எதை யோசிக்கிறாய், வெளிச்சம் வருகிறதா? உனக்குள்ளதை நான் எடுத்துக் கொள்கிறேன், என்னுடைய அதிகாரம், என்னுடைய பலன் உனக்கு. அது மட்டுமல்ல, இதையும் சொல்லுவார்களா, உன்னுடைய எதிரிகள் என்னுடைய எதிரிகள். மற்றவன் சொல்லுவான், உன்னுடைய எதிரிகள் என்னுடைய எதிரிகள். இவையாவும் அங்கே சொல்லப்படுகிறது. 2 அந்த வெட்டப்பட்ட துண்டுகளுக்கும் நடுவே நடந்து போகும் பொழுது சகோதரர்களே, எவ்விதமான ஒரு அசைக்க முடியாத ஒரு இரத்த உடன்படிக்கை நடக்கிறது என்பதை பாருங்க. அதன் பின்பு சொல்கிறார், நான் மறிப்பதாக இருந்தாலும், ஒரு பிரதிநிதி சொல்கிறார், நான் உன்னை தாங்குவேன், மரணமாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் தாங்குவேன். மற்றவர் சொல்கிறார், நான் மறித்தாலும் மரணம் நேரிட்டாலும் நான் உன்னை தாங்குவேன். சரி, இப்படியாக காரியங்களை
சொல்லி அந்த இரண்டு வெட்டப்பட்ட அந்த துண்டுகளுக்கு நடுவிலே கடந்து போய் மறுபடி திரும்பி வந்து இப்படியாக அதை செய்வார்கள். வாக்கிங் த மிஸ்ட் ஆஃப் த கட் பீசஸ். இந்த மிருகம் இறந்தது போல நான் இறந்தாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, மரண இருளிலும் நான் உன்னை தாங்குவேன் என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் பேசுவார்களாம். அந்த உடன்படிக்கையின் நேரத்திலே இவைகள் யாவும் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். தேவனை மையமாக வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர் சாட்சி கொடுக்கிறவராயிருக்கிறார் அந்த இடத்திலே, அந்த உடன்படிக்கைக்கு. அதன் பிறகு அவர்கள் கரங்கள் ஏற்கனவே நான் கூறுவது போல வெட்டப்படுகிறது, அந்த இரத்தம் ஒன்றோடு இணைக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த இரத்தம் ஓடத்தக்கதாக அவர் கரத்தை உயர்த்தி அவர் சொல்கிறார், நான் இந்த உடன்படிக்கை மாத்தைகளை கடைசி வருகின்ற நான் வைத்துக் கொள்வேன். மற்றவரும் அதே விதமாக சொல்கிறார். இப்பொழுது அந்த சீல், அதாவது அந்த அவர்கள் கரத்தில் விட்டப்பட்ட அந்த காரியம், உடன்படிக்கையின் முத்திரை காயம் மாறாது, அங்கே வெடிமருந்து பூசப்படுகிறது, அந்த அசரை போகாது, அது கருப்பாகவே இருக்கும். உடன்படிக்கை ஆரம்பித்தது, அவர்கள் ஒருவரானார்கள், ரத்த உறவு சகோதரர்களானார்கள். ஏற்கனவே நான் கூறிய உண்மையாய் நடந்த அந்த சம்பவத்திலே அந்த உடன்படிக்கை முடிந்ததும் ஸ்டாண்டிங் சுவிசேஷர் என்ன செய்தார்? அவர் போகும் இடமெல்லாம் அந்த கோத்திர தலையில் கொடுத்த அந்த ஈட்டி இருக்குல்ல, ஞாபகம் இருக்கா? அதை கொண்டு சென்றாராம். இந்த சண்டை பிடிக்கிற இந்த மனுஷர்கள் அந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே, இவர் செய்தி சொல்ல போகும்படங்கள், இவரை நெருக்க வந்தாலும் படை எழும்பி வந்தாலும் இவருடைய கையில இருக்கிற அந்த எழுச்சியை கண்ட உடனே உடனே கீழே விழுந்து வணங்கினார்களாம். படைத்தலைவனோடு ரத்த உடன்படிக்கை செய்தார். இப்பொழுது கையில இருக்கிறது அந்த எழுச்சி. 110 சங்கீதத்தேடு. ஹல்லேலூயா. Praise the Lord. Thank you, Lord Jesus. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக போடும் வரை நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனில் இருந்து ஒரு வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். எங்கே இருந்து செங்கோல் அனுப்பப்பட போவதே? இந்த ஸ்டாண்டி கையில் வைத்து வீட்டி மாதிரி சபையிலிருந்து ஒவ்வொருவரும் இந்த செங்கோலை கொண்டு போக போகிறார்கள். அந்த செங்கோல் எதற்கொப்பா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். ஹல்லேலூயா. சாமியினுடைய சத்துருக்கள் அந்த பயங்கர கோத்திர அந்த ஜனங்களாக இருந்தார்கள், சண்டை போடுகிறவர்கள். இதோ நம்முடைய சத்துருக்கள் யார்? அசுத்தாமிகள், வானசேனிகள், பொல்லாதாமிகள், ஜனங்களை கெடுக்கும் இந்த அந்தகார சக்திகள். ஆம், நீருமுடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதனுடைய உண்மையான மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே, எந்த நாள்? இந்த நாட்கள் தான். உம்முடைய ஜனங்கள் யார்? அவருடைய பிள்ளைகள் மனப்பூர்வம், அதாவது மனம் திறந்து முழு இதயத்தோடும் தங்களை அவருடைய ராஜ்யத்தின் ஊழியத்திற்காக சுவிசேஷத்தை பரப்பும் இந்த பணியிலே தங்களை ஒப்புக் கொடுப்பார்களா என்று இங்கு தேவாவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நீ என்ன செய்கிறாய்? மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுப்பார்களா? They will be ever ready. சாக்கு போக்கு இல்லை. அவர்களுக்கு போயும் ஸ்டாண்டினுடைய கையிலே அந்த ஈட்டி மாதிரி போகும் இடமெல்லாம் அவர்கள் இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை வாயிலே அவருடைய நாமத்தின் வல்லமை. தேவன் நம்முடைய உடன்படிக்கை செய்தார் இயேசுவின் மூலமாய். சகோதரர்களே, இதுதான் உடன்படிக்கையின் அதை அறிய வரும் சில உதாரணங்கள். எவ்விதமாய் இந்த ஜனங்கள் தனியாக இரண்டு சகோதரர்கள் இன்னும் சில குடும்பங்கள் எப்படி உடன்படிக்கையின் மூலம் நிலைபெரியா நண்பர்களாக அந்த சேலைகள் சுசிகள் இப்பொழுது அவருடைய சூட்கேசையோ அல்லது சாமான்களையோ எந்த இடத்திலும் விட்டு போகலாம். முன்பு கள்ளர்கள் வந்து எப்படி அதை எடுக்கலாம் என்று வகைத்து வருவார்கள். ஒரு இடத்தில் விட்டு போனால் அது இருக்காது. ஆனால் இப்பொழுதோ இந்த உடன்படிக்கைக்கு பிறகு யாரும் அதை தொடர்வதில்லை. அவர்கள் அறிந்திருந்தார்கள் சத்துருக்கள் எனப்படுபவர்கள் இவர் என்ன அந்த தலைவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் யாரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாய்? எந்த சத்துரு வரப்போகிறது? இரத்த உடன்படிக்கை உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இது என் இரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கை. இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், பானம் பண்ணுங்கள். இதுக்கு வந்து சொன்னார், இவ்வளவு நாள் உனக்கு விளங்கவில்லை இல்லையா? இது வாங்கி பானம் பண்ணுங்கள். ஏய், ஒன்றோடு ஒன்றாக இணைய ஒன்று கொஞ்ச நாள் பதில் கூறுகிறது. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியாயிருக்கிறான். நாம் அவருடைய மாமிசமும் எலும்புமாய் இருக்கிறோம். லுக் அட் தட். ஏ, எலும்புன்றத ரத்த உடன்படிக்கை, ரத்த உடன்படிக்கை. சிலர் சாத்தானோடு ரத்த உடன்படிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆடுகளை கொடுத்து, கோழிகளை கொடுத்து, அதை செய்வேன் இது செய்வேன். ஒரு சகோதரிக்கிறார், ஒரு காரியத்துக்காக ஒரு கோழியை நெய்ந்து வச்சு அந்த கோழி செத்து போச்சுதான். மற்றவர் என்ன செய்திருக்கிறார்? வந்த உடனே அந்த கோழியை வட்டி பரவாதி கணத்துல சாப்பிட்டு இருக்கிறார். ஆல் க்ளோஸ், சாத்தானின் ராஜ்யத்தோடு வைக்கிறார்கள். ரத்த உடன்படிக்கை மிக பயங்கரமாக இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் அதை உடைத்தறியலாம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். 25:14, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். யாருக்கு உடன்படிக்கையை தெரியப்படுத்துவாரா? அவருக்கு பயந்தவர்களுக்கு. தெய்வீக பயம், பயத்தோடு கைகூடும்படிக்கு வேதம் சொல்லுகிறது இல்லையா? இரண்டாம் சங்கீதத்தை எடுங்கள். இரண்டாம் சங்கீதம் 11:1, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கைகூடுங்கள். நல்லா கைகூடுறேன் கைகூடுறேன் என்று எந்த இருக்காதே, நடுக்கத்தோடு கைகூடு. அது இல்லாமல் போக வேண்டாம். அந்த தெய்வீக பயம் ஏற்கட்டும், அதைத்தான் வீரம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அது மட்டுமல்ல, உனக்கு அவருடைய உடன்படிக்கை ரகசியங்களை வெளிப்படுத்துவார். யார் சொன்னதே? சங்கீதம் 25:14 கூறுகிறது. ஆமென்.
வசனத்தின் ஆழங்களை இன்னும் நீங்கள் அறிய விரும்பினால் எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எமது விலாசம் வல்லமையின் வார்த்தை இலக்கம் 118 பார்வீதி மட்டு நகர் இலங்கை. வல்லமையின் வார்த்தை இலக்கம் 118 பார்வீதி மட்டு நகர் இலங்கை. Word of Power Number 118 Baro Badiklo Sri Lanka. வார்த்தையை தொடர்ந்து கேட்பதனால் விசுவாசம் வருகிறது என்று தேவன் சொன்னார். ஆகியால் தொடர்ந்து கேளுங்கள், மறுபடியும் மறுபடியும் கேளுங்கள், மறுபடியும் கேளுங்கள்.